إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك وسلم عليه، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: قد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. وقال تعالى أيضا: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவனாம் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சையதுல் கௌனைன், சையபுல் ஹரமைன், ஹபீபுல் உமரைன், தாஜுல் மதீனா முஹம்மது முஸ்தபா அஹ்மதுல் முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத்தாபிஈன்கள் வரை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வரக்கூடிய அத்துணை நல்லடியார்கள் மீதும், நாதாக்கள், ஷேக்மார்கள், பெரியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் மதிப்பிற்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொல்லியிருக்கிறானோ, அவைகள் எடுத்து நடக்குமாறும் எவைகளை ஹராமாக்கியிருக்கிறானோ, அவைகளிலிருந்து தவிர்த்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாம் ஒரு சிறப்பான, ஒரு பசுமையான ஒரு நாளிலே இருக்கிறோம். அதுதான் வெள்ளிக்கிழமையினுடைய நாள். ஹதீஸ்ல வருது, ஹைரு யோமின் பலாக்கி நிஷம், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. பொதுவாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாளினுடைய ஆரம்பம் இரவு தான் ஃபர்ஸ்ட். இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு நாளினுடைய ஆரம்பம் ராவு தான். வெள்ளிக்கிழமை நேற்று மகரிபுக்கு ஆரம்பமாகி இன்று மகரிபோட வெள்ளிக்கிழமையினுடைய நாளுடைய சிறப்பு முடிந்துவிடும். இன்று மகரிபினுடைய உதயம், அது சனிக்கிழமையினுடைய ஆரம்பம். எனவே வெள்ளிக்கிழமை நேற்று இரவே ஆரம்பமாகிவிட்டது. இரவு தான் ஃபர்ஸ்ட், பகல் இரண்டாவது. இஸ்லாத்தின் அடிப்படையில் அப்படித்தான். எனவேதான் நாம் ஜுமேராத்தி பயான் என்று நாம் சொல்லுவோம். அதுதான் வெள்ளிக்கிழமை இரவு. கனிமான சகோதரிகளே, வெள்ளிக்கிழமைக்கு என்று சொல்லி சில இபாதத்துகள் இருக்கின்றன. அது வெள்ளிக்கிழமைக்கு என்று சொல்லி ஸ்பெஷலான இபாதத்து. அதில் ஒரு இபாதத்து தான் கனிமான சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லக்கூடிய இபாதத். எங்கட மூதாதையர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த, முன்னுக்கு வாழ்ந்துட்டு மௌத்தா போன அப்பமார்கள், உம்மம்மார்கள் எல்லாம் இந்த செலவாத்தை கண்ணும் கருத்துமா செய்வாங்க. செலவாத்து என்று சொல்றது லேசான ஒரு இபாதத் கிடையாது. நாளைக்கு மறுமையில நபியினுடைய ஷபாத்தை பெற்று தரக்கூடிய இபாதத். செலவாத்தில் அல்லாஹ் தஆலா நோய்க்கு நிவாரணி அல்லாஹ் வச்சுக்கிறார், நோய்க்கு ஷிபாவெல்லாம் வச்சுக்கிறார். செலவாத்து உறுதியாக ஒருவர் செலவா சொல்வாராக இருந்தால் அவருடைய நோய்க்கு அல்லாஹ் அதுல ஷிஃபாவெல்லாம் வைத்திருக்கிறார். வியாபாரத்தில் பரக்கத் இல்லையா, செலவாத்தின் மூலமாக அவருக்கு பரக்கத்தை கொண்டு வர முடியும். கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனையா, அந்த கணவனும் மனைவியும் இந்த செலவாக்கு ஈடுபடுவார்கள் என்று சொல்லி சொன்னான். அல்லாஹ் அவனுடைய பிரச்சனை அல்லாஹ் இல்லாமலாக்குவான். ஒரு வீட்டிலே நாங்கள் இருக்கிறோம், அந்த வீடு ஒரு முசீபத்தான ஒரு வீடு மாதிரி விளங்குது. செலவாத்தில் ஈடுபடுங்க, அல்லாஹு தாலா அந்த வீட பரக்கத்தான ஒரு வீடாக அல்லாஹ் ஆக்குவான். கண்ணியமான சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் குர்ஆனுக்கு பின்னால் ஒரு கிதாப் இருக்குமா இருந்தால் அது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட கிதாப் சஹீஹுல் புகாரி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். சஹீஹுல் புகாரி எல்லாம் இன்னைக்கு உலகத்தில எல்லா மக்களும் மதிக்கக்கூடிய ஒரு கிதாப், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் எழுதப்பட்ட கிதாப். கண்ணியமான சகோதரர்களே, இமாம் புகாரி என்று சொல்றது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெயர் கிடையாது. இமாம் புகாரி என்று அவருக்கு சொல்லப்படுகிறது, அவர் புகாரா என்ற ஊரை சேர்ந்தவர் என்று அர்த்தம். அவர் புகாரா என்ற ஊரை சேர்ந்தவர். உதாரணமாக அரபிலே சொல்லுவார்கள், நான் இலங்கையை சேர்ந்தவன் என்பதற்கு அன சிறிலங்கியூன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அன சிறிலங்கியூன், நான் இலங்கையை சேர்ந்தவர். அது மாதிரிதான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு புகாரி என்று சொல்லப்படுகிறது. அவன் புகாரா என்ற ஊரை சேர்ந்தவர் என்று அர்த்தம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய பெயர் முகம்மது, முஹம்மது இஸ்மாயில் அல் புகாரி. இஸ்மாயில் என்பவருக்கு மகனாக பிறந்த முகம்மது. அல்லாஹ் அந்த நபியினுடைய பெயரில் ஒரு பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கிறார். நாம் இந்த நாட்டில் பின்பற்றுகிறோம் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே. கண்ணியமான சகோதரிகளே, நான் உம்ராவுக்கு சில நிகழ்வுகளை சொன்னால் மக்களுக்கு தெளிவாக விளங்குவன் அடிப்படையில் சில விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்றேன். நான் உம்ராவுக்கு போன சந்தர்ப்பத்தில் உம்ராவினுடைய தலைமையை முடிச்சிட்டு இந்த முடி வலிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கொள்ள ஒரு எகிப்தை சேர்ந்த ஒரு சகோதரர் வந்தார். வந்து பேசினாரு, எங்கேன்னு கேட்டாரு. நான் சொன்ன, நான் இலங்கையை சேர்ந்தவர். அவர் கேட்டாரு, மூணு நாலு முடியை வெட்டினாலும் உம்ரா கூடுமா என்று சொல்லி கேட்டாரு. நான் கேட்டேன், நீங்க எந்த மதுகவை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி. எகிப்தை சேர்ந்த அந்த அரபி சகோதரர் சொன்னாரு, நான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுகிறேன் என்று சொல்லி சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன். நான் சொன்ன எங்கட மதுஹபினுடைய அடிப்படையில் மூணு முடி அவர் வெற்றினாலும் அவருடைய உம்ரா சிஹத்தாக மாறும், அவருடைய உம்ரா கூடும். ஆனால் நபி அவர்கள் துவா கேட்டு நபி அவங்கள்ட துவா கிடைக்கிறது முடிய வலித்தால் தான். யார் முடிய ஃபுல்லா வலிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நபியினுடைய துவா கிடைக்கும் என்பதை விளங்கப்படுத்தினேன். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அவ்வளோ எகிப்திலேயும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பின்பற்றுகிறார்கள். முழு உலகத்திலேயும் அரபிகள் அஜமிகள் பல லட்சோப லட்சம் மக்கள் குர்ஆனை ஹதீஸை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வழங்கின வந்த அதுக்கு அந்த விளக்கத்து கீழால் பின்பற்றுகிறார்கள். அது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி உட்பட அவ்வளவு பெரிய கிதாபுகளை எழுதிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹும் ஷாஃபி மதுஹபில இருந்து கொண்டுதான் அவர் அந்த கிதாபுகளை எழுதினார்கள். கண்ணியமான சகோதரிகளே, இமாம் ஷாஃபிஈ என்று சொல்றது அது அவருடைய பெயர் கிடையாது. ஷாஃபிஈ என்று சொல்வது அவருடைய குடும்ப அமைப்பில் வந்த ஒரு பெயர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய பெயரும் முஹம்மது தான். முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாஃபிஈ, இத்ரீஸ் என்பவருக்கு மகனாக பிறந்த முஹம்மது. அல்லாஹ் அந்த நபியினுடைய பெயரில் ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கடைசி காலத்தில் முஸ்லிம் உலகத்தை மீட்டி எடுப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒரு தலைவரை, ஒரு ஜனாதிபதியை, ஒரு ஹலீஃபாவை அல்லாஹ் கடைசி காலத்தில் அல்லாஹ் அனுப்புவான். அவருடைய பெயர், நாங்கள் அவருடைய பெயரை அறிந்திருக்கிறோம், இமாம் மஹதி என்று சொல்லி. இமாம் மஹதியினுடைய பெயரும் மஹதி என்பது அவருடைய பெயர் கிடையாது. மஹதி என்று சொல்றது அது அவருடைய சிறப்பு பெயர். ஹிதாயத் என்ற வார்த்தையிலிருந்து வந்த ஒரு சொல்தான் மஹதி. அவர் ஹிதாயத் பெற்றவர் என்று அர்த்தம், நேர்வழி பெற்றவர் என்று அர்த்தம். இமாம் மஹதியினுடைய பெயரும் முஹம்மது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் கூறினார்கள், கடைசி காலத்தில் ஒரு இமாம், ஒரு தலைவர், ஒரு கலீஃபா, ஒரு ஜனாதிபதி வருவாரு. யுவாத்திஉ இஸ்முஹு இஸ்மி, அவருடைய பெயர் எனது பெயருக்கு ஒத்ததாக இருக்கும். வஸ்மு அபீஹி இஸ்மா அபி, அவருடைய தந்தையின் பெயர் எனது தந்தையின் பெயருக்கு ஒத்ததாக இருக்கும் என்பதாக நபி அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். இமாம் மஹதியினுடைய பெயர் முஹம்மது, அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லா. கண்ணியமான சகோதரர்களே, நபியினுடைய பெயர்லே ஒரு பரக்கத்தல்லா வச்சிக்கிறான்டா, அந்த நபி அவர்கள் மீது சலவா சுன் அல்லாஹ் என்ற வாழ்க்கையில் எவ்வளவு பேர் பறக்க செய்வாங்க. அல்லாஹ் நியாஸ் மௌலிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ்வுடைய கபர் பிரகாசமா இருக்கட்டும். அவர் சொல்லுவாரு, பொதுவா நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, நபி அவங்க பேரு சொல்லப்பட்டு யார் செலவா சொல்லு அவர் கஞ்சனு சொல்லி நியாஸ் மௌலி சொல்லுவாரு. ஒரு இடம் இருந்ததாம் இந்தியாவில், எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் என்றா கஞ்சர்கள் இருந்தாங்கன்றா, ஒரு ஈ உளுந்தால் கூட அந்த ஒரு பிளேட்டில் உதாரணமா ஈ உளுந்தா அந்த அதுலேயும் கொஞ்சம் பிளேட்டு பட்டிக்குது ஈ பட்டிக்குதுன்னு சொல்லி அந்த ஈய வாயில் எடுத்து உறிஞ்சிட்டு வீசுவாங்க. அவ்வளவு பெரிய கஞ்சர்கள். இவங்களை பார்க்க பெரிய கஞ்சன் தானா நியாஸ் மௌலி சொல்லுவாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர் சொல்லப்பட்ட செலவா சொல்லாதவங்க. கனிமான சோதனைகளே, எங்களோட வாழ்க்கையை செலவாத்துக்கு பழகி கொள்வோம். பெண்மணிகள் இடத்திலே போய் சொல்லுங்க, குறைந்தது வெள்ளிக்கிழமை வந்தா மகரிபுக்கு முன்னால 1000 செலவா சொல்லுங்க. அல்ல ஏண்ட வாழ்க்கையை வந்த பார்க்கத்தை நசீபாக்கட்டும், உன வாழ்க்கையில் வந்தா நசீபாக்கட்டும். சின்ன புள்ளைகளை பழக்குங்க, நபியினுடைய அன்பின் மீது பழக்குங்க, செலவாத்தின் மீது பழக்குங்க. வெள்ளிக்கிழமை வந்தா அது செலவாத்தினுடைய நாளாகத்தான் இருக்க வேண்டும். கனிமான சகோதரிகளே, இரண்டாவது விடயம் தான் வெள்ளிக்கிழமை இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் தான். அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஒரு நேரத்தெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறான், ஒரு நேரத்தெல்லாம் மறைச்சு வச்சுக்கிறான். அந்த நேரத்தில் யார் என்ன துவா கேட்டாலும் அவருடைய துவா ஒப்புக்கொள்ளப்படும். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் எப்படி மறைச்சிக்கிறானோ அது எந்த இரவுன்னு தெரியாது. அது மாதிரி ஒற்றைப்படை இரவில் அல்லாஹ் மறைச்சு வச்சுக்கிறான். அது மாதிரி வெள்ளிக்கிழமை அல்லாஹ் ஒரு நேரத்தை மறைச்சு வச்சுக்கிறான். அந்த நேரத்தில் அவர் துவா கேட்டா அவருடைய துவா அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். கனிமான சகோதரிகளே, உலமாக்கள் பல கருத்துகள் எழுதுகிறார்கள். சில உலமாக்களுடைய கருத்து, ஹதீப் ஹுத்பாவை ஆரம்பித்ததிலிருந்து முடிக்கும் வரைக்கும் இடைப்பட்ட நேரம் என்பதாக கூறுகிறார்கள். எனவேதான் ஹதீப் அரபு ஹுத்பாவை ஓதி துக்காருவார், மக்கள் துவாவில் ஈடுபடுவார்கள். இன்னும் சில உலமாக்களுடைய கருத்து, இல்ல அல்லாஹு தஆலா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்தால் அசருக்கு பின்னால் மறைச்சு வச்சுக்கிறாங்க. அசருக்கு பின்னால் இருந்து மகரிப் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம். அவர் அந்த நேரத்தில் சரியா துவா கேட்டால் அவருடைய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். உலமாக்கள் கூறுகிறார்கள், அதை போலதான் பதுவா செய்த விஷயம். ஒரு நண்பர் இன்னொரு நண்பனுக்கு ஜோக்குக்கு உதாரணமா சொல்லுவாரு, நீ நாசமா இப்போ, ஆனா வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் ஒரு அபாயகரமான நேரம். அவருடைய பதுவா துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமும் சரியா நேர்பட்டால் அந்த பதுவா ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரு தாய் மகனுக்கு ஏசுகிறார் ஏதோ தேவையில்லாத ஒரு வார்த்தையால், ஆனா வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் மிக அபாயகரமான ஒரு நேரம். அந்த தாயினுடைய ஏசி தாயினுடைய பதுவா துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரமும் சரியாக நேர்பட்டால் அந்த பதுவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லா பாதுகாக்கும். எனவே கண்ணியமான சகோதரிகளே, இந்த பக்து துஆ அசருக்கு பின்னால் இந்த நேரத்தையும் நாங்கள் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின்னால் வந்தா கண்ணியமான சகோதரிகளே அது துவாவுக்குரிய நேரமாக ஆக்கிக்கொள்வோம். அத போல கண்ணியமான சகோதரிகளே, யார் சூரத்துல் கஹ்ஃப் ஓதல்லையோ அவங்க சூரத்துல் கஹ்ஃப் மகரிபுக்கு முன்னால் நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹு தஆலா நிறைய பரக்கத்துகள், நிறைய பாதுகாப்பு, தஜ்ஜாலுடைய சித்தனாவுக்கும் பாதுகாப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரிகளே, மிகவும் ஒரு இக்கட்டான சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய சோதனைகள், பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலம். முழு உலகத்துக்கும் சோதனை தான், முழு உலகத்துக்கும் பிரச்சனை. அதுவும் குறிப்பாக எங்கட நாட்டை பொறுத்தவரையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கண்ணியமான சகோதரிகளே, கஷ்டங்கள் வாரது, அது எங்களுக்கு ஒரு மனிதர் மீது வரல நீக்க முடியாது. இவராலதான் சோதனை என்று சொல்லி இல்ல, நாங்கள் அனைவர்களும் எங்களால் நடக்கக்கூடிய பாவங்கள் தான் சோதனைக்கு காரணம். எனவே கண்ணியமான சகோதரிகளே, அந்த சோதனைகளிலிருந்து வெற்றியாளர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா சில இபாதத்துகள் அல்லாஹ் காட்டி தருகிறான். நான் ஏற்கனவே சொன்னது போல செலவாத் சொல்றது, செலவாத்துகளை நாங்கள் ஈடுபடக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய சோதனையுடைய கட்டமாக இருந்தாலும் அல்லாஹ் எங்கட வாழ்க்கையை செழிப்பாக அல்லாஹ் வைப்பான். அவர் ஏழை குடிசையில வாழ்ந்தாலும் அது அவர் அந்த சில இபாதத்துகள் ஈடுபடும் போது அவர் செழிப்பாக வாழ்வார். ஒரு இமாம் சொல்வதை போல அவர் சொல்றாரு, எப்படி ஆகிறால் ஒரு சொர்க்கம் நீக்குதோ உலகத்திலும் ஒரு சொர்க்கத்தை எல்லாம் படைச்சுக்கிறார்.
உலகத்தில் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்குள்ள யார் இருப்பாங்களோ அவங்க தான் ஆசிரியத்தினுடைய சொர்க்கத்தில் இருப்பாங்க. உலகத்தில் சொர்க்கம் என்னன்றா, ஒருவர் ஏல குடிசையில் இருப்பார், ஏல குடிசையில் அவர் தீன்தாரியாக இருந்தா அவருடைய ஏல குடிசை அது சொர்க்க வாழ்க்கையாக இருக்கும். ஒருவர் பெரிய கோடீஸ்வரராக இருப்பாரு, மாளிகையில் இருப்பாரு, தீனோடு இருப்பாரு, அவருடைய அந்த செல்வத்தினுடைய வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கையா இருக்கும். கனிமான சகோதரிகளே, சாராய போத்தலோட ஏல குடிசையில வாழக்கூடிய ஒரு ஏழைக்கும் குரான கையில் எடுத்துக்கொண்டு ஏல குடிசையில வாழக்கூடிய ஏழையினுடைய வாழ்க்கையின் வித்தியாசம். அவர் சாராய போத்தலோட ஏல குடிசையில பல சோதனைக்கு மத்தியில் அவர் வாழ்வார். ஒரு தீனை சுமந்த ஒரு மனிதர் ஏல குடிசையில அவருடைய வாழ்க்கை அது சொர்க்கமாக இருக்கும். அதைத்தான் அந்த இமாம் கூறுகிறார், உலகத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கம் என்னென்றா அது ஜன்னத்துல் ஈமான், அது ஈமானுடைய சொர்க்கம். சுபஹானல்லாஹ். ஒருவர் போகிறார், 2 கோடி ரூபா பெருமதியான, இலங்கை ரூபா பெருமதியான ஒரு வாகனத்தில் போறாரு, பெரிய கோடீஸ்வரர், ஆனா அவர் சாராய போத்தலோடு தான் இருப்பார், அவர் விபச்சாரத்தோடு இருப்பார். கண்ணியமான சகோதரிகளே, வெளிரங்கத்தில் பார்த்தா ஒரு சந்தோஷமான வாழ்க்கை மாதிரி இருக்கும், ஆனா அவட்ட மனைவிட்டு போய் கேட்டு பார்த்தா வாழ்க்கையை பத்தி வழங்குவீங்க. மாளிகையில அவருடைய வாழ்க்கை அது செழிப்பாக இருக்காது. கண்ணியமான சகோதரிகளே, தீனோட வாழக்கூடிய பணக்காரர் இருக்கும், தீன் இல்லாமல் வாழக்கூடிய பணக்காரர்கள் வாழ்க்கையும் நிறைவேறுகிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கைய ஒரு சந்தோஷமான, ஒரு வெற்றிகரமான, ஹயாத்துல் நாஜிஹாவாக, சக்சஸ்ஃபுல் லைஃபாக நாங்கள் ஆக்குவோம் என்றா நாங்கள் சில இபாதத்துகளை நாங்கள் ஈடுபடுவோம். அதுதான் ஏற்கனவே சொன்னது போல நபி அவர்கள் மீது செலவா சொல்லக்கூடிய இபாதத். அத போல கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன் ஓதுறது எவ்வளவு பெரிய பாரத்தியம் அப்பா. சுபஹானல்லாஹ். குர்ஆன் ஓதுறது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பாரத்தியம் இல்லை. வாலிபர்களே, குறிப்பாக வாலிபர்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன், குர்ஆன் ஓத பழகுங்க, குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது, இன்னைக்கு மொபைல் போன் எடுத்துக்கொண்டா சுபஹானல்லாஹ், அவர் ஜும்மாக்கு வாரத்துக்கு முன்னாலே அவர் ஆன்லைன் இருந்திப்பாரு. சொல்லுங்களா, காலையில எலும்பினத்தில் இருந்து 8 மணிக்கும் ஆன்லைன்ல, 8:05 ஆன்லைன்ல, 8:10 ஆன்லைன்ல, 8:20 ஆன்லைன்ல தான், ஃபுல்லா அவர் ஆன்லைன்ல தான் இருக்கிறார். ஆனா குர்ஆனுக்கு போய் வந்தாரான்னு கேட்டா அல்லாஹு அக்பர். கனிமான சகோதரர்களே, ஒரு இமாம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, அதுல நான் எந்த அளவு குர்ஆன் ஓதுவேன்னு சொல்லி அவர் சொன்னாரு, நீ உலகத்துல எவ்வளவு சந்தோஷமாக வாழணும்னு நீ ஆசைப்படுகிறாயோ அந்த அளவுக்கு குர்ஆன் ஓது, நீ எந்த அளவுக்கு குர்ஆன் ஓதுகிறாயோ அந்த அளவுக்கு உன்னோட வாழ்க்கை செழிப்பு, அது செழிப்பான வாழ்க்கை, அது பரக்கத்தான வாழ்க்கை, அது சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும். கண்ணியமான சகோதரிகளே, இந்த வாழ்க்கைய மறுமலர்ச்சி ஆக்கக்கூடிய இன்னொரு இபாதத்து தான் சஹஜ்ஜுதுனுடைய தொழுகை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்ல. கண்ணியமான சகோதரிகளே, நான் வாலிபர்கள் இடத்துல முன்வைக்கிற, திருமணம் முடிக்க முன்னால் இருக்கக்கூடிய வாலிபர்களே, சஹஜ்ஜு தொழுகை மேற்கொள்ளும் நல்லா வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவான். திருமணம் அது அழகான மனைவி நல்லா கொண்டு வந்து சேர்ப்பான், அது திருமண வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அது செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். கண்ணியமான சகோதரிகளே, தஹஜ்ஜுத் என்று சொல்றது பாங்கி செல்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் எழும்பி அவசரமா வுது செஞ்சாச்சு, அவசரமா 2 ரக்அத்தை நிறைவேற்றியாச்சு, அது இல்ல தஹஜ்ஜுத். கண்ணியமான சகோதரிகளே, தஹஜ்ஜுத் என்று சொல்றது பாங்கி செல்றதுக்கு ஒரு அவருக்கு முன்னால் அவர் எழும்புவாங்க, அவர் அழகாக வுது செஞ்சு 2 ரக்அத் இல்ல, அவருக்கு 11 ரக்அத் வரைக்கும் அவருக்கு தொலைவு. சுபஹானல்லாஹ். ஒருவர் எல்லா மக்களும் தூங்கக்கூடிய அந்த நேரத்தில் தஹஜ்ஜுது செலும்பி, வீட்டில தஹஜ்ஜுது செலும்பி மனைவியும் எழுப்பாட்டி அவர் 11 ரக்அத் அவர் நிறைவேற்றுகிறார். சுபஹானல்லாஹ். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பசுமையான ஒரு வாழ்க்கையாக அமையும், எவ்வளவு செழிப்பான வாழ்க்கையாக அமையும். அல்லாஹ் அந்த பாரக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களோட மனைவி மக்கள் குழந்தைகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கும். கண்ணியமான சகோதரிகளே, தஹஜ்ஜுதுனுடைய தொழுகை போலதான் வாழ்க்கைக்கு பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய தொழுகை தான் சலாத்து துஹா, துஹாவினுடைய தொழுகை. என்னிடத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் ஒரு தடவை பேசக்கூடிய நேரத்தை அவர் சொன்னார், ஹஜரத், நான் துஹா தொழுகைய நிறைவேற்றிட்டு நான் என் வியாபாரத்தை போனா அவசரமாக நான் சாமான் போடுவேன், சில கடைகளுக்கு அவசரமா செக்கலையும் தந்துருவாங்க. அஜர் இருங்க செக்கத்தான். அவர் சொல்றாரு, ஹஜரத் அத மாதிரி எப்ப எனக்கு துஹா மிஸ் ஆகி நான் வியாபாரத்தை போறேனோ, போற இடமெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட இருக்க வேண்டும், நான் போனா கணக்கெடுக்க மாட்டாரு. அல்லாஹ் அப்படித்தான் அதை செல்வ அல்லாஹ் வேலை செய்ய வைப்பான். சில இபாதத்துகள் சீராகும் போது அல்லாஹ் அதை வேலை செய்ய வைப்பான். கனிமான சகோதரிகளே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், யாருக்கு தஹஜ்ஜுத் மிஸ் ஆகுதோ அவர் அதை கலா செய்யணுமா துஹாவால. ஒருவர் வலமையா தஹஜ்ஜுத் இபாதத் செய்யக்கூடியவர் மிஸ் ஆவிட்டு அவர் துஹாவினுடைய தொழுகையையும் 11 ரக்காத் அவருக்கு நிறைவேற்ற முடியும். சுபஹானல்லாஹ், இரவு தொழுகை அவருக்கு தப்பி போகுது, அவர் பகல் அதை நிறைவேற்றுகிறார். 2 ரக்காத் இல்ல, 4 ரக்காத், 6 ரக்காத், அவருக்கு 8 ரக்காத், 11 ரக்காத் வரைக்கும் அவருக்கு நிறைவேற்ற முடியும். கண்ணியமான சகோதரிகளே, அதை போலதான் எங்கட வாழ்க்கைய செழிப்பாக்கக்கூடிய சிறப்பாக்கக்கூடிய இன்னொரு இபாதத்து தான் கண்ணியமான சகோதரிகளே, சதகாவினுடைய அமல். சதகா, இன்றைக்கு சதகாவை பத்தி பேசினா நிறைய மக்கள் நினைக்கிறாங்க இது பணக்காரர்களுக்குரிய பயான் என்று சொல்லி, இல்ல, ஜகாத்து தான் செல்வந்தருக்குரிய பயான். சதகா என்று சொல்றது ஒரு ஏழைக்கும் சதகா செய்ய முடியும். ஒரு சகோதரர் அவருக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் 1000 ரூபா, இவர் சதகா கொடுக்கிற 10 ரூபா, இவருடைய சதகா அல்லாவிடத்தில் பெரியது. கண்ணியமான சகோதரர்களே, ஒரு கோடீஸ்வரருக்கு வாழ்க்கையில் ஒரு சோதனை, வாழ்க்கையில் ஒரு சோதனை. யாழ்லாம் நான் 10 லட்சத்தை செலவழிக்கிறேன், அல்லாஹ் 10 லட்சம் செலவழிச்சு ஒரு ஏழைக்கு ஒரு வீடை அமைத்து கொடுக்கிறேன். உதாரணமா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுக்கிறார், யா அல்லாஹ் எந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனையினை இல்லாம ஆகிறேன். ஒரு கோடீஸ்வரர் 10 லட்சத்தை செலவழிச்சு அவர் ஒரு சோதனை அவர் வெற்றி கொள்கிறார். ஒரு ஏழை சகோதரர் அவர் வாழ்க்கையில 10 லட்சத்தை அவர் கண்டதும் கிடையாது, அவர் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறது 1000 ரூபா, வாழ்க்கையில் ஒரு சோதனை அவர் 10 ரூபா செலவழிக்கிறார். வாழ்க்கையில் ஒரு சோதனை அல்லாஹ், இந்த சோதனையில் இருந்து இந்த 10 ரூபாவினுடைய இந்த சதக்காவினுடைய வரக்கத்தால் இந்த சோதனை இல்லாமல் ஆக்கிறது. அவர் 10 லட்சத்தால் சாதிப்பார், இந்த ஏழை சகோதரர் வெறுமனே 10 ரூபாவால் இவர் சாதிப்பார். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சபக திர்ஹமுன் மிஅத அல்ஃபி திர்ஹமின், சபக திர்ஹமுன் மிஅத அல்ஃபி திர்ஹமின். ஒருவர் ஒரு திர்ஹம் சதகா கொடுக்கிறார், இன்னொருவர் 1 லட்சம் திர்ஹம் சதகா கொடுக்கிறார். நபி அவர்கள் கூறினார்கள், இந்த ஒரு ஒரு ஏழையினுடைய ஒரு திர்ஹம் 1 லட்சம் திர்ஹத்தை முந்திவிடும் என்பதாக சொன்னார்கள். கனிமான சகோதரிகளே, வாழ்க்கை ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோமா, சதகா கொடுத்து ஆரம்பிங்க. மகளுக்கு ஒரு ஒரு வாலிபர் கல்யாண குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்க போறாரு, ஒரு 5000 ரூபா அல்லது 500 ரூபா சதகா கொடுத்து ஆரம்பிங்க. வாழ்க்கை செழிப்பாகும். வியாபாரத்தில் ஒருவருக்கு 1 லட்சம் லாபம் கிடைக்குது, 10000 ரூபா சதகா கொடுங்க, குறைந்தவர் 1000 ரூபா சதகா கொடுங்க. உங்களுக்கு 1 லட்சம் லாபம் அடையக்கூடிய அல்லாஹ் இந்த 10 வியாபாரத்தை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பான். சம்பளம் எடுக்கிறோம் மாதத்துக்கு 30000, கல்யாணம் முடிச்சு ஒரு வாலிபர் சதக்கா கொடுங்க, அல்லாஹ் என் குடும்ப வாழ்க்கையை நீ செழிப்பாக ஆக்கிறீ, எனக்கு அழகான ஒரு மனைவியை நீ என் குடும்ப வாழ்க்கை லைஃப் பார்ட்னராக கொண்டு வந்து சேர்த்து சதக்கா கொடுத்துவாங்க, அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக ஆக்குவாங்க. கனிமான ஒரு தந்தை தனது மகளுக்கு கல்யாணம் பேசுற, கல்யாணம் ஒன்றும் செட் ஆவதில்லை, சதக்கா கொடுங்க அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். மகனுக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மாதிரிலாம் கம்ப்ளைண்ட், மகனுக்கு ஒரு பாடத்தை வழங்கக்கூடிய அந்த அந்த சிந்தனை இல்லை, அந்த அறிவு இல்ல, சதக்கா கொடுங்க அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். சதக்காவால வெற்றி கொள்ளுங்க, வாழ்க்கைய பல கட்டங்களை சதகாவாளர்களுக்கு வெற்றி கொள்ள முடியும். கனிமான சகோதரிகளே, இந்த நாட்டில் நடந்த ஒரு சம்பவம், 2 பேர் கல்யாணம் முடிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சா பாபா இல்ல, அவருக்கு குழந்தை பார்க்கவே இல்லை. பல வியோஜி டாக்டர்ஸ் மார்ட்ட போய் பாக்குறாங்க, கடைசியாக இலங்கையில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வைத்தியர் வியோஜி டாக்டர் கூறுகிறார், அவருடைய உடம்பை இரத்தங்களை பரிசோதனை செஞ்சது பின்னால, செக் பண்ணினது பின்னால, நீங்க 2 பேரும் குழந்தைகள் அற்ற ஒரு அழகான குடும்ப வாழ்க்கைக்கு நீங்க பழகிக்கொள்ளுங்க. ஏனென்றா குழந்தைகள் உருவாகக்கூடிய எந்த உயிர் அணுக்களும் அவங்க உடம்புல கிடையாது. இந்த 2 பேரும் கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு தாங்க முடியாது குழந்தைகள் இல்லாமல், அந்த மனைவிக்கு அதை தாங்க முடியாத ஒரு கட்டம். ஒரு ஆலிமை வந்து நாடுகிறார், அந்த ஆலிம் சொல்லிக் கொடுக்கிறார், உனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது, நீ அல்லாஹ் எங்களுக்கு குழந்தை பார்க்கியத்தை நசீபாக்கிறன்னு சொல்லி நீங்க சதக்கா செய்து வாங்க. கனிமான சகோதரிகளே, அவங்க சதக்கா செஞ்சு வந்தாங்க, முதலாவது பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றிருக்காங்க. பிரசவத்துல ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் தற்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். சதகாவினுடைய பரக்கத். ஒரு இந்தோனேசியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு வேலைக்கு வாரத்துக்கு ஹவுஸ் மைட் அவங்க வருவாங்க. இந்தோனேசியாவை சேர்ந்த அநேகமான மக்கள் ஏழைகளா இருக்கிறார்கள். எல்லாம் அவங்க முடிவு செஞ்சு விசா ப்ராப்ளம் வந்து வீட்டில் இருக்கிறார் அந்த பெண்மணி. பபாக்கு நிக்கிது, குழந்தைய பெற்றெடுத்து ஒரு சில நாட்களில அந்த நாட்டுக்கு அரபு நாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு வேலை கிடைக்குது. வீட்டுல கஷ்டம், கண்ணீரோட கண்ணீராக அந்த பெண்மணி இந்தோனேசியாவில் இருந்து அந்த அரபு நாட்டுக்கு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறான். அந்த நாட்டுக்கு போய் இறங்கி அந்த அரபி சகோதரர் கார்ல வந்து அந்த பெண் ஏற்றிட்டு வீட்டுக்கு கொண்டு போறார். உம்மாவினுடைய வீட்டுக்கு சொல்றாரு, 2 வருஷம் எக்ரிமெண்ட், உன்னோட வேலை உனட ஜொப் என்னன்னா என்னுடைய உம்மாவுக்கு ஹிதுமத் செய்யும், அதான் வேலை. மாதம் மாதம் நாங்க சம்பளம் தருவோம் என்று அந்த ஹவுஸ் மைட அனு வச்சுட்டு உம்மாட வீட்டுல வச்சுட்டு போய்விடுகிறார். கனிமான சகோதரிகளே, அந்த அரபு நாட்டை சேர்ந்த அந்த மூதாட்டி பெண்மணி ஒரு கேன்சர் பேஷண்ட், ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. இந்த இந்தோனேசியாவை சேர்ந்த பெண்மணி ஹிதுமத் செய்து கொண்டிருக்கிறார். வேலை வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கக்குள்ள அடிக்கடி ஒரு வேலை செஞ்சுட்டு பாத்ரூமுக்கு ஓடி விடுகிறார். அடிக்கடி பாத்ரூம் போற மூதாட்சி பெண்மணி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், இந்த பெண்மணிக்கு என்ன நடக்குது, ஒரு வேலை செய்யற அரவாசியில வச்சுட்டு பாத்ரூமுக்கு போற அந்த பெண்மணி இடத்துல கேட்கிற, உனக்கு என்ன அப்பா என்று சொல்லி. அப்பதான் அந்த பெண்மணி சொல்ற, நான் குழந்தைய பெற்றெடுத்து ஒரு சில நாட்களில தான் உங்களோட வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறேன். எனவே எனது மாறுக்குல பால் சுரக்குது, அது பால் கட்டியாவது, அது கட்டியாகவும் அதை வெளியாக்கிட்டு வர. அந்த அரபு நாட்டை சேர்ந்த மூதாட்சி பெண்மணிக்கு ரொம்ப கவலை, ரொம்ப கவலை. அந்த பெண்மணிக்கு அழுகையை அடைக்க முடியாத அளவுக்கு அழுக அந்த பெண்மணிக்கு ரொம்ப அழுகிறாங்க. பல கடல்கள் கடந்து, பல கடல்கள் கடந்து, பல நாடுகளை கடந்து எங்களுடைய வீட்டுக்கு இந்த பெண்மணி இவ்வளவு கஷ்டத்தோடய வந்திருக்கிறார். மகனுக்கு கோல் பண்றேன், மகனும் அந்த இடத்துக்கு வார மகனுக்கும் அழுகி அடைக்க முடியாத ஒரு ஒரு கட்டம். சுபகான கனிமான சகோதரிகளே, பொதுவாக அரபிகளை பொறுத்தவரையில இவங்க சதக்காவுக்கு பழகின மக்கள். அவங்களுக்கு 10 டன்டா கல்புக்கு உதிச்சட்டா இது குடுக்கணும் என்று பல லட்சத்தை வீசுவார்கள். அப்படி சதக்காவினுடைய பரக்கத்தாலதான் நல்லா அந்த நாடுகளுக்கெல்லாம் பல கோடி அல்லா அள்ளி கொடுத்திருக்கிறான். நாங்க பாக்குறோம் அரபு நாடுகளை பொறுத்தவரையில அவங்க சதக்காவை செலவழிக்கக்கூடிய மக்கள் என்பதனால் அல்லா துனியாவை அல்லா அவங்களுக்கு காலடியில் வீசி கொடுத்திருக்கிறான். அதுக்கு டொலர் வேணுமா, டொலருக்கு அப்பால் ஒன்றிக்கிறது, அதை எல்லாமே அவங்களுக்கு அல்லா சதக்காவினுடைய பலத்தை. கனிமான சகோதரிகளே, அந்த அரபி சகோதரர் அந்த பெண்மணி இடத்துல கூறுகிறார், நீங்க உங்களோட வீட்டுக்கே போய்விடுங்க, நாங்க வீட்டுக்கு போற ஏற்பாடை நாங்க செய்கிறோம். நீங்க எங்களோட வீட்டுல 2 வருஷம் ஜொப் செஞ்சா எவ்வளவு சம்பளம் உங்களுக்கு வாக்களிச்சோம் அந்த சம்பளத்தை தரும் போங்க. அந்த பெண்மணி அந்த அரபு நாட்டிலிருந்து இந்தோனேசியாவுக்கு போய்விடுகிறார். இந்த மூதாட்டி பெண்மணியினுடைய ஸ்கேனுடைய டேட் வருது, இந்த கன்சர் நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய ஸ்கேன் டேட் வருது. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த கன்சர் வேரினுடைய எந்த அடையாளமும் உடம்புல கிடையாது. அல்லாஹ் அந்த சதக்காவால் அல்லாஹ் அந்த வேர்களால் அழிச்சு நாசமாக்கி இருக்கிறான். அந்த கணவன் மனைவியினுடைய உடம்புல குழந்தை உண்டாகக்கூடிய உயிரணு இல்லாதது அல்லாஹ் உருவாக்கினான் சதக்காவின் மூலமாக. இந்த பெண்மணியினுடைய உடம்புல உருவாகின அந்த கன்சர் வேர்கள் எல்லாம் சதக்காவால் எல்லாம் அழிச்சான். இதைத்தான் 1400 வருடங்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டொரு ஹதீஸில் இந்த சதக்காவினுடைய சக்திய பவர விளங்கப்படுத்தினார்கள். சொன்னார்கள் நபி அவர்கள், லம்மா கலக்கல்லாஹுல் அர்த அல்லாஹ் இந்த பூமியை படைச்ச போது பூமி அசைஞ்சு கொண்டிருந்தது, நேரே நிக்கல், அசைது அசைது. அல்லாஹ் மலைகளை அல்லாஹ் படைத்தான், அல்லாஹ் மலைகளை படைத்து இந்த பூமியின் மீது மலைகளை கொண்டு வந்து அல்லாஹ் நட்டினான். மலக்குமார்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு பெரிய பூமி அசையாமல் இருக்கிறதே. கேட்கிறார்கள் மலக்குமார்கள், ஹல் மின் கல்லதிக அஷத்து மின் தாலிக், யா அல்லாஹ் இந்த மலைகளை உடைக்கக்கூடிய மலைகளை விட பலமான ஒன்றை நீ உலகத்தில் படைத்திருக்கிறாயா? அல்லாஹு தஆலா கூறினான், நான் இரும்ப படைத்திருக்கிறேன், இரும்பால இந்த மலைகளை சுக்குநூறாக்க முடியும். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் இரும்பை விட பலமான ஒன்றை படைத்திருக்கிறாயா? அல்லாஹு தஆலா கூறினான், நான் நெருப்பு படைத்திருக்கிறேன், நெருப்புக்குள் இந்த இரும்ப போட்டா இரும்பு சுக்குநூறாகி போய்விடும். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் நெருப்பை அணைக்கக்கூடிய அந்த உலகத்தில் நீங்க படைச்சிக்கிறாயா? அல்லாஹ் தஆலா கூறினான், நான் தண்ணீரை படைச்சிக்கிறேன். தண்ணீரால் நெருப்பை அணைக்க முடியும். தண்ணீருடைய சக்திய இந்த நாட்டில நாம் சுனாமியினுடைய கட்டத்தில் நாங்க பார்த்தோம். கோச்சி பீலிகளை கூட சுத்தி அடிச்சு போட்டிருந்துச்சு. உண்மையிலே இன்றும் எங்கட புத்தியால், இந்த பலவீனமான புத்தியால கற்பனை செய்யலாதப்பா, இது எப்படியப்பா தண்ணியால கோச்சி பீலிய சுத்தி இருந்துச்சுன்னு சொல்லி கற்பனை செய்யலாது. அல்ல அந்த அளவுக்கு தண்ணீருக்கு ஒரு சக்தி எல்லாம் வச்சுக்கிறான். கண்ணியமான சகோதரிகளே, மலக்குமார்கள் கடைசியா கேட்கிறார்கள், தண்ணீரை விட பலமான ஒன்றை படைச்சிக்கிறாயா? அல்லாஹு தஆலா கூறினான், தண்ணீரை விட பலமான நான் காற்றை படைச்சிக்கிறேன். காற்று, இந்த காற்றினுடைய பலத்தை பார்க்கணும் என்றால் இந்த ஆட்கூட்டம் அளிக்கப்பட்ட வரலாறு போய் பாருங்க. அப்ப காற்றினுடைய பலத்தை எங்களை பார்க்க முடியும். கண்ணியமான சகோதரிகளே, கடைசியாக மலக்குமார்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட, மலைகளை விட பலமான ஒன்று நீ படைச்சிக்கிறாயா? அல்லாஹ் தஆலா கூறினார், நான் படைச்சிக்கிறேன், ஆதமுடைய கையில கொடுத்திருக்கிறேன். அதுதான் ஆதமுடைய மகன் சதக்கா கொடுக்கிற ரீக்குது. இது அத்துணையும் விட பலமானது. அவருடைய சதக்கா அது 5 ரூபாவாக இருக்கேனும், ஒரு ஏழையனுடைய 10 ரூபாவாக இருக்கேனும், அது நெருப்பால் வரக்கூடிய சோதனையில் இருந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். அது சுனாமியை விட்டு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும். கண்ணியமான சகோதரிகளே, சதக்காவுக்கு அல்ல அவ்வளவு பெரிய ஒரு சக்தி அல்ல வச்சிருக்கிறார். வாழ்க்கைய சதக்காவின் மூலமாக நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரிகளே, நிறைய மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். எனவே ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஏழைகளாக வாழக்கூடிய நாங்களும் எங்களை விட ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். அது முஸ்லீம்களுக்கு மாத்திரமில்ல, அது காபிர்களுக்கும் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். காபிருக்கு கொடுப்பதும் அது சதக்கா தான். ஒரு காபிருக்கு முஸ்லீம் அல்லாதவருக்கு ஜகாத்தை கொடுக்க முடியாது என்று உலமாக்கள் கூறினாலும் சதக்காவை எங்களுக்கு அள்ளி கொடுக்க முடியும். ஒரு முஸ்லீமுக்கு ஒரு வீடு என்ற ஒரு கோடீஸ்வரர் அமைத்து கொடுக்கிறார், அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக்குவான். அதே வீட்டை ஒரு காவிரிக்கு அமைச்சு கொடுத்தாலும் அல்லாஹ் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். எனவே அல்லாஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை தராரியா அல்லாஹ். அல்லாஹ் வாழ்க்கையில அல்லாஹ் குர்ஆன் திலாவத்தை தந்திரியா அல்லாஹ், சலவாத்த தந்திரியா அல்லாஹ், இஸ்திக்ஃபார் வாழ்க்கையில தந்திரியா அல்லாஹ், அல்லாஹ் சதக்காவ வாழ்க்கையில தந்திரியா அல்லாஹ், பாவங்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் உலக மக்கள் யால கஷ்டப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமே அல்லாஹ், குறிப்பாக எங்க நாட்டு மக்கள் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ், அல்ல இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோதனைகள் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சோதனைகள் இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். அல்ல ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை நலவுக்காக கேட்டார்கள் அவைகள் எங்களுக்கும் பங்கு தந்திரியா அல்லாஹ், எவைகளை விட்டு பாதுகாப்பு தெரிகிறார்களோ அவைகளை விட்டு எங்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.